2014 ஆம் ஆண்டு டிசம்பர் மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதையில் டாக்டர் மு வரதராசன் அவர்களின் எதையோ பேசினார் என்னும் சிறுகதை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வேதாந்த நெறிக்கும் மற்ற சமய நெறிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்து குறிப்பெழுதிக் கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினேன். இந்த சமய உலகிலேயே ஒரு தெளிவை ஏற்படுத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு தெருவில் நடந்தேன். என் பேச்சை கேட்க நல்ல கூட்டம் வந்திருக்கும் என்றும் தற்பெருமையாக எண்ணிக்கொண்டே பஸ் நிலையத்தை அடைந்தேன். உனக்கு வாழ்க்கப்பட்டு என்று தொடங்கி விம்மிய குரலை கேட்டு திரும்பினேன். குளிர்ந்த கன்னங்களையும் அழுக்கேறிய ஆடைகளையும் கண்டேன். பழபட என்னும் மின்னும் கற்களோ உலோகமோ காதிலும் இல்லை, கழுத்திலும் இல்லை, கையிலும் இல்லை. அந்த பெண்ணுருவை பார்த்ததும் பார்க்காததுமாய் நின்றிருந்த ஒருவர் காக்கி உடை உடுத்திருந்தார். அவருடைய கண்களிலும் வறுமை இருந்தது, பேச்சிலும் அந்த வறுமை இருந்தது. பேச்சில் வறுமை என்றால் குறைந்த அளவான பேச்சு என்று எண்ண வேண்டாம். வறுமையால் தாழ்வுற்று பிறரையும் தாழ்வுறச் செய்யும் போக்கு அந்த பேச்சில் இருந்தது. அநாகரிகம் அந்த பேச்சில் இருந்தது. ஒரு வகை போக்கியத்தன்மை அந்த பேச்சில் இருந்தது. இவையெல்லாம் வறுமையின் விளைவுகள் அல்லவா? இப்படிப்பட்ட வறுமை அவருடைய பேச்சில் இருந்தது. 5 வயதுள்ள பையன் அந்த தாயின் முந்தானையை பற்றி கொண்டே நின்றான். அவருடைய பார்வை தாயின் முகத்துக்கும் தந்தையின் முகத்துக்கும் தாவி பறந்து கொண்டிருந்தது. தாய்க்கும் தந்தைக்கும் இடையே 3 வயது உள்ள பெண் குழந்தை இங்கும் அங்கும் திரும்பிக் கொண்டிருந்தது. இங்கே யார் உன்னை வர சொன்னது? எனக்கு வருவதற்கு வழி தெரியும். உன் துன்பம் உனக்கு, என் தொல்லை எனக்கு. நான் 100 100ஆக சம்பாதிக்கிறேனா? நாளே வேலைக்கு காப்பி இல்லாமல், காப்பிக்கு காசு இல்லாமல் அலைகிறேன். என்ன என்ன செய்ய சொல்கிறாய்? இங்கெல்லாம் வரக்கூடாது, வாய் திறக்கவும் கூடாது. இந்த வாக்கியங்களே நான் அவருடைய பேச்சிலிருந்து நாகரிகமாக பொறுக்கேற்கக்கூடிய வாக்கியங்கள். இல்லை, இவற்றை தொலைவிலிருந்து கேட்ட போதே என் மனம் இழகிவிட்டது, கசிந்து உருக தொடங்கிவிட்டது. இவர்களின் பேச்சை கேட்டு நின்றால் மானம் என்ற ஒன்று இவர்களின் நெஞ்சை பிளக்குமே என்று அஞ்சி அப்பால் நகர்ந்தேன். பஸ் ஏறி உட்கார்ந்தேன். அவர்கள் இருந்த இடத்தை எட்டி பார்த்தேன். இருவரும் பேசியது கேட்கவில்லை. கை நீட்டி நீட்டி அசைத்த அசைவிலிருந்து பேச்சில் வேகம் மிகுந்து விட்டதோ என்று எண்ணினேன். பஸ் புறப்படுவதற்கான வீழை ஊதப்பட்டது. அதை கேட்டதும் அந்த ஆள் அங்கிருந்து மடமட என்று நடந்து வர தொடங்கினார். தலை மட்டும் குனிந்தபடியே நடந்து வந்தார். அப்பா அப்பா என்ற குரல் என் காது வரை எட்டியது. பையனோ பெண்ணோ என்று உற்று கேட்டேன். பையன் சிறிது தூரம் பின்தொடர்ந்து வந்து திரும்பிவிட்டான். தாயை நெருங்கி முந்தானியை பிடிக்க முயன்றான். ஆனால் எந்த காரணத்தாலோ அந்த தாய் அவனுடைய கன்னத்தில் இடித்தாள், தலையை தட்டினாள். பையன் அழுது கொண்டே நின்றான். அந்த ஆளோ பஸ்ஸை நெருங்கி வந்து விட்டார். அந்த சிறு பெண் குறு குறு என்று தொடர்ந்து ஓடி வந்து கொண்டே இருந்தாள். போ, வராதே, அம்மா கிட்டே போ, அடிப்பெண் போ என்றார் அவர். அந்த இளம் பெண்ணோ, அப்பா காலனாப்பா, அப்பா காலனா என்று விடாமல் கேட்டு கெஞ்சினாள். அவர் தயங்காமல் பஸ்ஸின் முன்புற கதவை திறந்த போதுதான் நான் ஏறிய வண்டியின் டிரைவரே அவர் என்பதை அறிந்தேன். சிறுமி 3 வயதுள்ள குழந்தை இளம் கைகளை நீட்டி கேட்டுக்கொண்டே நின்றாள். பஸ் புறப்படுவதற்கு முன்னே அவளுடைய கையில் ஒரு காலனா விழுந்தது. அதை பெற்றுக் கொண்டதும் அவள் துள்ளி துள்ளி அசைந்து ஓடுவதை கண்டேன். பஸ் புறப்பட்டது. இந்த இளம் குழந்தையையும் அந்த தாயின் கை தாக்குமோ என்று அஞ்சினேன். டிரைவராக முன்னே இருந்த ஆளையும் பார்த்தேன். ஆனால் என் மனம் மட்டும் கந்தல் பாவாடையோடு ஓடிய அந்த பெண்ணையும் மறக்கவில்லை. தாயின் கையினால் தட்டும் இழிப்பும் பெற்று அவளுடைய முகத்தையே பார்த்து அழுத அந்த பையனையும் மறக்கவில்லை. எனது பின்புறத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவர், 3 4 வயதுள்ள குழந்தைகள் பஸ் நிலையத்துக்கு வந்து காலனா கேட்டு பிச்சை எடுக்கலாமா? மற்ற நாட்டில் இப்படி நடக்குமா என்று பக்கத்தில் உள்ளவரிடம் சொன்னார். இதை கேட்டவர், ரயிலிலும் இதே தொந்தரவு, 5 6 வயது பையன்கள் எல்லாம் பாட்டு பாடி காசு கேட்கிறார்கள் என்றார். சின்ன வயசிலேயே பீடி பிடிக்க கற்றுக்கொண்டார்கள், அதற்கு காசு வேண்டாவா என்றார் மற்றொருவர். பீடிக்கு காசு வேண்டுமானால் மூட்டை தூக்கி கூலி வாங்குவது தானே, அதற்கு பதில் பிச்சை எடுக்கலாமா என்றார் பருமனாக இருந்த இன்னொருவர். சின்ன பையன்களை மூட்டை தூக்க விடலாமா? அதை கண்ணால் பார்க்கலாமா? அப்படி ரஷ்யாவில் விடுவார்களா என்றார் கல்லூரி மாணவர் ஒருவர். இந்த சொற்கள் டிரைவர் காதில் விழுந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் பஸ் வழி அதற்கு இடம் தருமா? அந்த பெண் குழந்தை பிச்சை எடுப்பதாக எண்ணிவிட்டார்களே என்று வருந்தினேன். யாரை நோவது? வீட்டில் கண்டு கொஞ்சி மகிழாமல் வழியில் கண்டு கெஞ்சி அழவைத்த தந்தையை நோவதா? மானத்தோடு வீட்டில் அடங்கி மடியாமல் கணவனை தேடி வெளியே வந்து போராடிய தாயை நோவதா? மனம் வரவில்லை. அந்த பையனையும் நினைந்தேன். ரயிலில் பாடுவது, பீடி பிடித்து திரிவது, மூட்டை தூக்குவது என்றெல்லாம் உடனிருந்தவர்கள் சொன்ன போது அந்த பையனுடைய எதிர்காலத்தை சோதிட முறையாக கூறுவது போல் தோன்றியது. அந்த தாய் டிரைவருடைய மனைவிதானா? மனைவியானால் அவரை தேடி வர வேண்டிய காரணம் இல்லையே. ஒருவேளை வைப்பாட்டியோ? வைப்பாட்டியானால் முதலிருந்த அன்பு பிறகு குறைந்த காரணம் என்னவோ என்று பலவாறு எண்ணலானேன். அவர் வேறு இடத்தில் புது வைப்பு தேடி அன்பு மாறிவிட்டாரோ, அல்லது அவளது ஒழுக்கத்தில் ஏதேனும் குறை இருக்குமோ, திருமணம் செய்த தொடக்கத்திலேயே அன்பு இருந்திருக்காதோ என்றும் பலவாறு எண்ணி கலங்கினேன். தொடக்கத்தில் அன்பு இல்லாமல் திருமணம் செய்து படிப்படியாக அன்பு வளரவில்லையா? தொடக்கத்தில் அன்பு நிறைந்திருந்தும் பிறகு வாழ்க்கை கெடவில்லையா? செல்வர்களின் வீட்டில் அன்பு வளர்வதற்கு பட்டும் பொண்ணும் காரணமாக இருப்பது போல் ஏழைகளின் வீட்டில் அன்பு வளர்வதற்கு காரணம் ஒன்றும் இல்லையா? கந்தல் உடுத்து அழுக்கப்படுந்திருந்தாலும் அழகும் கவர்ச்சியும் குன்றாத அந்த இரண்டு குழந்தைகளால் அன்பு வளர முடியாதா? இந்த கேள்விகளும் என் உள்ளத்தில் எழுந்தெழுந்து கலக்கின. இந்த கலக்கத்திற்கு இடையே பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த சங்கத்திற்கு சென்று சேர்ந்தேன். கலக்கத்திற்கு இடையே தான் மேடை ஏறி பேசினேன். நினைத்து வந்தது போல் அவ்வளவு தெளிவாக பேச முடியவில்லை. ஆனால் பேச்சின் முடிவில் தெளிவும் இருந்தது, துணிவும் இருந்தது. உலகத்தில் உள்ளவையெல்லாம் என் பரிணாமம் என்று உணர்பவனே ஞானி. உலகத்தில் உள்ள குறைகளை அவரவர்களின் தலைமையில் சுமத்திவிட்டு தான் தூயவனாக எண்ணுகிறவன் நாத்திகன். மற்றவர்களின் குறைகளை எல்லாம் தன்மேல் சுமத்தி எண்ணி அவற்றை திருத்தும் பொறுப்பும் தானே மேற்கொள்கின்றவன் ஆத்திகன். அன்பற்ற கணவன், அன்பற்ற மனைவி, அறிவற்ற தந்தை, அறிவற்ற தாய், திக்கற்ற பையன், திக்கற்ற பெண், பொறுப்பற்ற குடும்பம், சமுதாயம் எனும் இந்த கொடுமைகள் இல்லாத நல்ல நாளை எதிர்பார்த்து தொண்டு செய்கிறவனே வீரன். அதற்கு ஏற்றபடி எண்ண கற்றுக்கொள்கிறவனே அறிஞன். அந்த நாள் வர நெடுங்காலம் செல்லலாம், ஆனால் எண்ணுவதற்கு நெடுங்காலம் வேண்டியதில்லை. இன்றே எண்ண முடியும் அல்லவா? இப்போதே எண்ண வேண்டும் அல்லவா? எண்ணுவதற்கு ஒரு துணிவு வீரம் வேண்டும். அந்த துணிவு உடைய வீரன்தான் ஞானி. அவன் என்ன எண்ண வேண்டும்? அன்பற்ற, அறிவற்ற, திக்கற்ற, பொறுப்பற்ற நிலைகளுக்கெல்லாம் காரணம் சமுதாயத்தில் உள்ள பொருள் வேட்கைதான் என்று எண்ண வேண்டும். அங்கங்கே காண்கின்ற குறைகளுக்கெல்லாம் அவர்களின் மேல் குறையில்லை என்று எண்ண வேண்டும். குறையுடைய சமூக அரசியல் அமைப்பே காரணம் என்று எண்ண வேண்டும். பொருள் வேட்கையற்ற சமுதாயத்தை அமைப்பதே கடமை என்று எண்ண வேண்டும். முரடர்களைக் கண்டாலும், ஒழுக்கம் கெட்டவர்களைக் கண்டாலும், அன்பற்றவர்களைக் கண்டாலும், அறிவற்றவர்களைக் கண்டாலும், திக்கற்றவர்களைக் கண்டாலும், எவன் எப்படி எண்ணுகிறானோ அவன்தான் மெய்யுணர்வு பெற்றவன், அவன்தான் உண்மை உணர்ந்த ஞானி. மற்றவர்கள் எல்லோரும் திண்ணை வேதாந்தம் பேசுகிறவர்களே என்று பேசி முடித்தேன். தலைவர் மோதிரத்தையும் சரிகை மேலாடையையும் மெல்ல ஒழுங்குபடுத்திக் கொண்டார். ஒரு கணைப்பு கணைத்தார். முடிவரை சொல்ல தொடங்கினார். அப்போது அவருடைய உறவினர் ஒருவர் அவசர அவசரமாக அவரை தேடிக்கொண்டு வந்தார். தலைவருடைய தமைக்கை மகள் திடீரென்று ஆபத்தான நிலை அடைந்து மருத்துவ நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக செய்தி வந்தது. தலைவர் விரைந்து கூட்டத்தை முடித்தார். கவலையோடு சுருக்கமாக சொற்பொழிவாளர் எடுத்த பொருளை விட்டுவிட்டு எதையதையோ பேசினார் என்று ஒரு வாக்கியம் குத்தலாக சொல்லி முடித்தார். கூட்டம் முடிந்து நான் வீட்டிற்கு திரும்பி வந்த போது வழியில் ஒரு தெருவின் மூலையில் சிறு கூட்டம் இருந்தது. நின்றேன். காரணம் தெரிந்து கொள்ள விரும்பினேன். யாரோ ஒருத்தி நஞ்சு குடித்து குற்றியிலாய் மருத்துவ நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக சொன்னார்கள். அங்கிருந்து நடக்க தொடங்கிய போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், ஆமாம், அந்த டிரைவருக்கு இன்னும் யாரும் தெரிவிக்கவில்லையா என்று கேட்டார். அவனை போலீசார் விசாரணைக்கு அழைத்துக் கொண்டு போயிட்டார்களாம் என்றார் மற்றொருவர். அவன் பாவி, அந்த பெண் மேல் குற்றம் சொன்னால் கண் அவிந்து போகும். கணவனுடைய கொடுமை பொறுக்க முடியாமல் இப்படி செய்து கொண்டிருப்பாள். அவளுடைய தாய்மாமன் ஒருவன் இருக்கிறார், நல்ல பணக்காரர், படித்தவர், வேதாந்தி என ஒருவர் சொல்லிக் கொண்டே நடந்தார். ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.